கண்டி சீமையிலே சிங்கோனா திடீர் எழுகையும் வீழ்கையும். எழுத்தாளர் ரா சடகோபன். பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தம் வரை இலங்கையின் பொருளாதாரத்தில் சக்கரவர்த்தி என கோலோச்சிய கோபி பல தனவந்தர்களையும் வங்கிகளையும் கூட வங்குரோத்து ஆக்கிவிட்டு அகாலத்தில் மாண்டு போனது. அதன் புதைக்குழையிலிருந்து பீனிஸ் பறவை என தேயிலை என்ற கரும்பச்சை நிறச்செடி புறப்பட்டு வந்தது என வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் 1860களிலேயே கோபி பயிர் செய்கையை ஹீமேலியா வெக்டாரிஸ் என்ற நோய் தொற்றிக் கொண்ட போது இந்நோய் எதிர்காலத்தில் கோப்பியை முற்றாக காவு கொண்டு விடும் என்று அப்போது பேராதனை தாவரவியல் பூங்காவில் பணிப்பாளராக இருந்த கலாநிதி ஜி எஸ் துவாய்டஸ் எதிர்வு கூறியிருந்தார். கோபி செய்கையின் அழிவால் பாதிக்கப்பட்ட பல பெருந்தோட்ட சொந்தக்காரர்களும் சிங்கோனா, கரும்பு தோட்டம், ரப்பர், கொக்கோ போன்ற வேறு பயிர்களை நாடி சென்றனர். இதே காலப்பகுதியில் கோப்பியின் இடத்துக்கு தேயிலையை பிரதியீடாக கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பலரும் பல பரிச்சார்த்த முயற்சிகளை செய்த போதும் அவை அநேகமாக தோல்வியிலேயே சென்று முடிந்தன. கோப்பியை தொடர்ந்து சிங்கோனாவே அதிகமாக லாபம் தரும் பயிர் செய்கையாக இருந்தது என்று பலரும் கருதினர். தேயிலை கைத்தொழிலின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் ஜேம்ஸ் டெய்லர் கூட லூல்கந்துரா என்ற தனது முதல் தேயிலை தோட்டத்தில் சிங்கோனாவையே பயிரிட்டு அறுவடை செய்தார். இக்காலப்பகுதியில் உலகெங்கும் நுழம்பு வாயிலாக பழுகி பெருகிய மலேரியாவின் தீவிரத்தன்மை காரணத்தால் உலகெங்கும் பல நாடுகள் பாதிக்கப்பட்டன. 1000 பிரித்தானிய வெள்ளைக்கார குடியேற்றக்காரர்கள் உயிரிழந்தனர். எனவே இந்த நோயிலிருந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு பிரித்தானியாவுக்கு ஏற்பட்டது. இந்த காலத்தில் தென்னமெரிக்காவின் அமேசன் காடுகளிலிருந்து பெறப்பட்ட சிங்கோனா என்ற தாவரத்தின் பட்டையிலிருந்து பெறப்பட்ட குயினைன் என்ற திரவ மருந்து மலேரியா நோய்க்கு வெற்றிகரமான தடுப்பூசி மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து இதனை பெறுவது அதிக செலவு மிக்கதாக இருந்ததால் கீழத்தைய நாடுகளில் இதனை உற்பத்தி செய்ய பிரித்தானியர்கள் தீர்மானித்தனர். இதன் ஒரு விளைவாக 1860 ஒரு தொகை சிங்கோனா விதைகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. இலங்கையின் பேராதனை தாவரவியல் பூங்காவின் பணிப்பாளராக அப்போது செயல்பட்டு வந்த கலாநிதி ஜி எஸ் துவாய்டஸ்க்கு அனுப்பப்பட்ட இந்த விதைகளை அவர் பரீட்சித்து பார்ப்பதற்காக நுவரெலியா அகல பூங்காவின் பொறுப்பாளர் மெக்டிகோல் என்பவருக்கு அனுப்பி வைத்தார். இவற்றிலிருந்து ஆரம்பத்தில் 800 கன்றுகள் பெறப்பட்டன. 1864 39 பேர்சஸ் காணியில் 130,000 கன்றுகள் உண்டாக்கப்பட்டிருந்தன. இக்காலத்தில் கலாநிதி துவாய்டஸுடன் சேர்ந்து ஜேம்ஸ் டெய்லரும் இந்த ஆய்வில் பங்கு கொண்டு இருந்ததால் அவரின் அனுபவத்தை கருத்தில் கொண்டு லூல்கந்துரா தோட்டத்தில் பயிரிடவென ஒரு தொகை சிவப்பு பட்டை வகையிலான சிங்கோனா வகை மரக்கன்றுகளை லூல்கந்துரா தோட்டத்தில் பயிரிடவென அப்போதைய உரிமையாளரான மார்டின் லீக் மற்றும் GTP அரிசன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. ஜேம்ஸ் டெய்லரின் மேற்பார்வையில் மேற்படி மரக்கன்றுகள் பயிரிடப்பட்டு அதன் முதல் அறுவடை 1867 பெறப்பட்டது. 1870களில் அது லூல்கந்துரா தோட்டத்தில் நன்கு வளர்ச்சியடைந்து 300,000 மரங்கள் என அதிகரித்தன. அதன் உயரம் கருதி ஏனைய நாடுகளின் உற்பத்திகளை விட அதிகமான விலையை லூல்கந்துராவில் சிங்கோனா பெற்றது. இதன் பின்னர் 1885 வரை சராசரியாக 1 அவுன்ஸுக்கு 12 சிலிங்குகளை விலையாக பெற்றுக்கொண்டு பெருத்த லாபம் தேடி தந்தது. இதன் உற்பத்திக்கான செலவை விட 6 அதிகமான வருமானத்தை அது பெற்று தந்ததால் ஜேம்ஸ் டெய்லர் பேரும் புகழும் பெற்றார். பத்திரிகைகள் அவரை புகழ்ந்து எழுதின. இந்த தருணத்தில் மகிழ்ச்சி அடைந்த ஜேம்ஸ் டெய்லர் தன் வீட்டுக்கு முன்னின்று கொண்டு தோட்டத்தையும் சேர்த்து புகைப்படம் எடுத்து இங்கிலாந்தில் இருந்த தன் தந்தைக்கு அனுப்பினார். பின்னர் விரைவிலேயே சிங்கோனாவின் ரகசியத்தை புரிந்து கொண்ட பல தோட்ட சொந்தக்காரர்களும் சிங்கோனாவை பயிரிட தொடங்கினர். அதன் விளைவாக உற்பத்தியும் விநியோகமும் அதிகரிக்க அதன் விலை வீழ்ச்சியடைய தொடங்கியது. 1873 3.6 மில்லியன் சிங்கோனா கன்றுகள் பல தோட்டங்களிலும் நடப்பட்டதுடன் ஏற்றுமதி 1886 3 மில்லியன் டன்களாக அதிகரித்தது. இத்தகைய கண்மூடித்தனமான மிகை உற்பத்தியும் வியாபார போட்டியும் விரைவிலேயே சந்தையில் மிகை வளங்களை ஏற்படுத்தியதால் அதன் விலை படிப்படியாக சரிவடைந்தது. சந்தையில் அதன் உற்பத்தி செலவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்ட போது சிங்கோனா பயிர் செய்கை இலங்கையில் வீழ்ச்சியடைய தொடங்கியது. பலரும் இப்பயிர் செய்கையை கைவிட்டனர். இவ்வாறு ஒரு குறுகிய காலத்துக்கு சிங்கோனா பயிர் செய்கையானது இலங்கையின் பொருளாதாரத்தில் பாரிய செல்வாக்கு செலுத்தி வரலாற்றில் தன் பெயரை பதித்துக் கொண்டது. கோபி பயிர் செய்கையினை தொடர்ந்து சிங்கோனா பயிர் செய்கையும் தோல்வி அடைந்ததால் தோட்ட சொந்தக்காரர்கள் அடுத்து தமது எதிர்காலம் தொடர்பில் கவலை கொண்டிருந்தனர். அக்கால பகுதியில் இலங்கையில் தேயிலை பயிர் செய்கை ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக மட்டுமே இருந்த போதும் உலகத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் அதன் காலனித்துவ நாடுகளுக்கும் புதிய உற்பத்தி பொருளாகவோ நுகர்வு பொருளாகவோ இருக்கவில்லை. ஏற்கனவே அது பிரித்தானியாவுக்கும் ஏனைய பல காலனித்துவ நாடுகளுக்கும் மத்திய சீனாவிலிருந்தும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்தும் அறிமுகமாகி இருந்தது. பிரித்தானிய காலனித்துவ பேரரசின் எழுச்சியின் மற்றொரு விளைவாக உலக ஏற்றுமதி வர்த்தகத்தின் பெருக்கத்தை குறிப்பிடலாம். ஒரு புறத்தில் கோபி, தேயிலை, கரும்பு, பருத்தி, ரப்பர், புகையிலை முதலான பாரிய பெருந்தோட்ட பயிர் செய்கைகளின் உற்பத்தியும் வர்த்தகமும் அதிகரித்ததுடன் இவற்றை முடிவு பொருட்களாக மாற்றி நுகர்வோருக்கு விற்பனை செய்வதற்காக பாரிய தொழிற்சாலைகளும் காலனித்துவ நாடுகளில் உருவாகின. பெருந்தோட்டங்களில் வேலை செய்வதற்கென லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தேவைப்பட்டதைப் போல தொழிற்சாலைகளில் பணிபுரியவென பெருமளவில் தொழிலாளர்கள் படையணி உருவானது. உலகில் முதல் தடவையாக லட்சக்கணக்கான மக்களை காலையில் எழுந்ததும் கோபி குடிப்பவர்களாகவும் தேநீரை அருந்துபவர்களாகவும் புகை பிடிப்பவர்களாகவும் சீனி நுகரும் பழக்கத்துக்கும் அடிமையானவர்களாகவும் மாற்றும் கைங்கரியம் மேற்கொள்ளப்பட்டது. ஆரம்பத்தில் பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ், போர்த்துக்கல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் டீ அருந்துவது பிரபுக்கள் மத்தியில் ஒரு ஆடம்பர நடவடிக்கையாகவே இருந்தது. காரணம், இது விளைக்கூடிய ஒரு ஆடம்பர பொருளாக இருந்தமைதான். ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துடன் கோப்பியும் டீயும் சகலரும் அருந்தும் பிரியமான பானமாகிவிட்டது. கோப்பியுடனும் டீயுடனும் சேர்த்து பால் சீனி கலந்து பருக ஆரம்பித்ததுடன் அவற்றின் தேவையும் வர்த்தகமும் உற்பத்திகளும் அதே அளவுக்கு அதிகரித்தன. பியரும் மதுவும் குடித்து புகைப்பிடிப்பதிலும் பார்க்க தேநீர் குடிப்பதால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் என மக்கள் மத்தியில் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கோபி காரம் கூடியது என்றும் அதிகம் கெபேன் காணப்படுகிறது என்றும் தேநீரில் அது குறைவாக உள்ளதால் தினம் 3 முறை அருந்தலாம் என்றும் உரத்து கூறப்பட்டது. இதனால் விக்டோரியன் பிரித்தானிய ஆங்கிலேய சமூகம் மற்றும் மேற்கு ஐரோப்பாவின் மகா பெருமைக்குரிய ஆங்கிலோ காக்ஷன் இனமும் தேநீர் அருந்தும் பெருமைக்குரியவர்கள் என்று பீற்றிக் கொள்ளும் ஒரு சமூகமாக உருவானது. இவர்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை தேநீர் அருந்தி தேநீரின் அடிமைகள் என்ற பெயரை பெற்றுக் கொண்டனர். உலகின் தேயிலை உற்பத்தி தரத்துக்கு நிகராக இலங்கையின் தேயிலை உற்பத்தியை கொண்டு வருவது அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை. இலங்கையின் தேயிலை உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கு முன் ஏனைய நாடுகள் நீண்ட உற்பத்தி அனுபவத்தை பெற்றிருந்ததுடன் இக்காலத்தில் இலங்கையின் கோபி உற்பத்திக்கு நல்ல விலையும் சந்தையும் இருந்ததால் பலரும் தேயிலை செய்கையில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் விவசாய ஆராய்ச்சியாளரான கலாநிதி துவைட்டஸ் கோபி பயிர் செய்கைக்கு நீண்ட எதிர்காலம் இல்லை என்பதனை நன்கு அறிந்து வைத்திருந்தார். எனவே அவர் கோபியுடன் சேர்த்து சிங்கோனா, கொக்கோ போன்ற பல பயிர்கள் திட்டத்தை ஊக்குவித்தார். ஜேம்ஸ் டெய்லரின் லூல்கந்துரா தோட்டத்தில் பயிரிடவென முதலில் தனது கண்ணுருவ பேராதனை தாவரவியல் பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த 150 தேயிலை கன்றுகளை டெய்லரிடம் வழங்கினார். அவரது தேநீர் ஏனையவர்களின் உற்பத்தியை விட மிகுந்த சுவை, மனம், குணம் உடையதாக இருந்தது. டெய்லரின் முயற்சி பற்றி கேள்விப்பட்ட அன்றைய ஆளுநரான வில்லியம் ஹென்ரி கிரகரி டெய்லரின் லூல்கந்துரா தோட்டத்துக்கு விஜயம் செய்தார். டெய்லரின் முயற்சிகள் பிறரின் மனதை கவர்வதாக இருந்தன. அவர் தன்னாலான சகல உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். இதனால் லூல்கந்துரா தோட்டத்தின் சொந்தக்காரர்கள் டெய்லரின் முயற்சிக்கு நிதி வழங்க முன்வந்தார்கள். தேயிலை யுகத்தின் பொற்காலம் ஆரம்பமானது. ஆனால் தேயிலையின் சொந்தக்காரர்களுக்குதான் அது பொற்காலமாக அமைந்ததே அன்றி தொழிலாளர்களுக்கு இதன் பலன் துளியாவது போய் சேர்ந்ததா என்று பார்த்தால் அது நடக்கவில்லை என்பதையும் இங்கு குறிப்பிடத்தான் வேண்டும்.